கும்பாபிஷேகம் செய்து சுவாமியை பிரதிஷ்டை செய்யும் வரையிலே இருக்கக்கூடிய ஆகமங்கள் அந்த ஆகமப்படி இடத்தை தேர்வு செய்வது முதற்கொள் இஷ்டம் நமக்கு பிடிச்சிருக்கு இஷ்டப்படி கோவில் கட்டிட முடியாது அந்த காலத்தில் இந்தந்த இடத்துல கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு நான் முதல்ல ஊருக்கு கிழக்கு மேற்கு பார்த்து ஈசானத்தில் சிவபெருமானுடைய கோவில் மேற்கு பெருமாளுடைய கோவில் இந்தந்த பாகத்தில் இந்தந்த திக்கில் அய்யனார் கோவில் அம்மன் கோவில் இதெல்லாம் வச்சு கிராம எல்லையும் தீர்மானம் செய்து இப்பொழுதும் எல்லையம்மன் கோவில் என்று இருக்கிறது அது சோதர் மாதம் முடிந்தவர்கள் கன்னியம்மன் கோவில் கோவில் ஊரை தாண்டி போயிட்டு வருகிறது வழக்கம் இருக்கிறது சீமோல் நகரம் என்று அதற்கு பெயர் சீமா என்றால் எல்லை அந்த எல்லை தாண்டுதல் அதைத்தான் இன்றைக்கும் திருவிழாக்கள் சமயத்தில் கலப்பு கட்டி அந்த வண்ணம் நியமத்தோடு இருந்து வருகிறார்கள் எப்படி கிராமமாக இருந்தால் இந்த மாதிரி கோவில் நகரமாக இருந்தால் இந்த மாதிரி கோவில் என்றெல்லாம் சில்பசாஸ்திரம் படி நிர்மாணம் பிரதானமாக ஆகம சாஸ்திரப்படி பூஜைகள் நியமங்கள் நிர்வாகம் அந்த நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி நைவேத்தியம் செய்ய வேண்டும் காலையில் என்ன நைவேத்தியம் மத்தியானம் என்ன நைவேத்தியம் சாயலட்சையில் என்ன நைவேத்தியம் அர்த்த ஜாமத்தில் என்ன நைவேத்தியம் எந்த அளவுக்கு நைவேத்தியம் கம்போடியாவில் இருக்கக்கூடிய கோவிலே எந்த அளவுக்கு வெத்தலை பார்த்து வைக்கணும்னு கணக்கில் எழுதியிருக்காங்க சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லே இத்தனை வெத்தலை இத்தனை பாக்கு இத்தனை பழம் இவ்வளோ மறக்க இது நைவேத்தியம் என்றெல்லாம் படி நைவேத்தியம் உக்ராணம் இந்த ஸ்டோர்ஸ் அதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் இப்படி விதிமுறைகளும் சரி வழிமுறைகளும் சரி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது வழி தோன்றல்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் அது அங்கு பூஜை செய்பவர்களும் பெரிய கோவிலாக இருக்கும் பட்சத்தில் வேறு வேறு கோத்திரக்காரர்களை வைத்து அந்த பூஜையின் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இடையூறு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதாக நித்திய பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டிலே மரபு மரபாக வந்து கொண்டிருக்கிறது அந்த கோவில்கள் எதற்காக அமைக்கப்பட்டன கோவிலுடைய அமைப்பு கோவில் அமைத்ததன் நோக்கம் என்ன எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் தெரிந்து கொள்வது சாமானியர்களாகிய நம்மால் சுலபமாக இயலாத காரியம் கரண கரணானாம் அசுரபா அந்த தவ வலிமை நம்மிடத்திலே குறைவாக இருப்பதனாலே தியாகத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் சிரத்தையின் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவும் தொடர்ந்த முயற்சியின் மூலமாகவும் அறியப்பட வேண்டிய இறைவனை அவ்வளவு சுலபமாக எழுதிலே தெரிந்து கொள்வது ஒரு கடினமான காரியம் என்பதனாலே அந்த இறைவனை பற்றியும் இறைவனுடைய பெருமைகளை பற்றியும் இறைவனை வழிபடக்கூடிய முறைகளை பற்றியும் கற்றலில் இனிமை என்று இன்றைக்கு சொல்கிறார் அது ஒன்று ஆன்மீகத்திலே எளிமையான வழியிலே முன்னேறுவதற்கு அந்த கோவில்களை அமைத்து நமக்கு ஆன்மீக வழியை காட்டியிருக்கிறார் வழிகாட்டிய முனிவர் வழிகாட்டியலாக திகழ்ந்த முனிவர்கள் ஆன்மீக வழியை கோவில் மூலமாக நமக்கு காட்டியிருக்கிறார். ஆகமம், ஆகமம் என்கிற சொல்லிருக்கு. ஆகதம் சிவ பக்தேபியா கதஞ்ச கிரிஜாவுக்காக மதஞ்ச வாசுதேவஸ்ய என்பதாக சொல்கிறார். ஆகதம் சிவ பக்தேபியா சிவபெருமானுடைய திருமுகத்திலிருந்து திருவாயிலிருந்து வந்தது ஆகமம். எப்படி சிவபெருமான் ஆகமங்களை சொன்னார் என்றால், பார்வதி தேவியை கேட்க கேட்க இந்த ஆன்மீக வழிமுறைகளை சிவபெருமான் சொன்னார். முதஞ்ச வாசுதேவஸ்ய பெருமானாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டு அல்லது அவராலும் அன்பாக மகவென்றால் ஒத்துக்கொள்வதுதான் என்று சொல்றது, அவருக்கும் உகந்தது இந்த ஆகமம் என்பதாக இந்த ஆகம சாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகமங்கள் சைவாகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள், பல்வேறு ஆகமங்கள், சிவாகமங்கள் 28, காரண ஆகமும் காமிக ஆகமும் என்பது பிரபலமாக இருக்கிறது. இந்த 28 ஆகமங்களையும் ஆய்வு செய்து புஸ்தகங்களை ஓதை சுவடிகளை சேகரித்து எழுத்து பிரதிகளை சேகரித்து பாண்டிச்சேரியிலே பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் பல ஆகமங்களை பதிப்பித்திருக்கிறார். என்ஆர் பட் என்று ஒருவர் அவருடைய முயற்சியிலே பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய உதவியோடு அந்த நல்ல ஐயப்படி நடைபெற்றிருக்கிறது, பதிப்பித்திருக்கிறார். இந்த ஆகமங்களை சிற்ப சாஸ்திரத்தை அந்த கோவில்களிலே பிரச்சாரம் செய்து கொண்டு வந்த நம்முடைய ஆன்மீக இலக்கியங்களான ராமாயண மகாபாரதங்களை, அந்த ராமாயண மகாபாரதங்களை ஒன்று பிரசங்கத்தின் மூலமாக பரப்பினார்கள், இரண்டாவது நாட்டியம் போன்ற கலைகள் மூலமாக பரப்பினார்கள். இந்த தோல் பொம்மை போன்ற உபகரணங்களை கொண்டு பொம்மலாட்டம் போன்ற கலைகள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அஷ்டாவதானம் சதாவதானம் என்று அவதானம் என்றால் கவனிப்பது, ஹிந்தியிலே சொல்வார்கள் சாவதானம், கவனித்து செல்ல வேண்டும், நில் கவனி செல் என்று சொல்கிறார்களே, இந்த கவனிப்பது அவதானம் என்றார். ஒரே சமயத்திலேயே வெவ்வேறு விதமான செயல்களை கூர்ந்து கவனித்து நினைவு கொண்டு கேட்கும் பொழுது திரும்ப சொல்லுதல் அவதானம், அஷ்டாவதானம். 8 விதமான செயல்களை ஒரே மனிதர் கவனிப்பார். கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் கவி பாடுவார், கேள்விக்கு பதில் சொல்லுவார், இடையிலே ஏதாவது மணி அடித்தால் எத்தனை தடவை மணி அடித்தார் என்று கவனித்துக் கொள்வார். இப்படி கான்சன்ட்ரேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் கிரியேஷன், கவிதையை புரிவது கிரியேஷன், கான்சன்ட்ரேஷன், பல்வேறு விதமான செயல்களை நினைவிலே கொள்வது, கான்சன்ட்ரேஷன், கிரியேஷன், கோஆர்டினேஷன், பரஸ்பர விரோதமான விஷயங்களையும் ஒன்று சேர நினைவு கூறுவது. இப்படி அந்த அஷ்டாவதானம் என்கிற ஒரு கலை இந்தியாவிலே பல தலைமுறையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அரிய கலை. சதாவதானம் 100 விஷயங்களை கவனப்படுத்திக் கொள்ளும். இந்த அஷ்டாவதானம் என்பது ஒரு முறை ஆந்திராவிலே கர்னூலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வரும் வழியிலே ஆந்திராவிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே தங்கியிருந்தோம். அந்த சமயத்திலே அட்டாவதானம் என்பதை செய்து காண்பித்தாக பார்ப்போம். ஆக வேத சிவாகம வேதாகம சில்ப வியாச பாரத வேத சிவாகம சதஸ் அந்த காலத்திலே இளையாத்தங்குடி என்கிற ஊரிலே இரண்டு பெரியவர்களும் இருந்த பொழுது இந்த கோவில்களுடைய நிர்மாணம், நிர்வாகம், நியமங்கள், கோவில் மூலம் நமக்கு தரப்பட்ட நீதி சாஸ்திரம் இவைகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும், பரப்ப வேண்டும், அதனுடைய தூய்மை கெடாமல் குறையாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கும் இதை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கலைகளை வளர்ப்பதற்காக ஒரு சதஸ் ஒரு சபையை ஏற்பாடு செய்தார்கள். பிறகு பல ஊர்களிலேயும் இந்த சபை நடைபெற்று நாராயணபுரம், காளஹஸ்தி, காஞ்சிபுரம் இது போன்று பல ஊர்களே, விஜயவாடா, ஹைதராபாத் இது போன்று பல ஊர்களே இந்த சபை நடைபெற்று அப்பொழுது இந்த ஒரு சபையில் அந்த காலத்திலே நரசிம்மராவ் ஆந்திராவிலே மந்திரியாக இருந்தார். அவரும் காளஹஸ்தி சபையில் வந்து கலந்து கொண்டார். இது போன்று அந்தந்த சபையிலே பல முக்கியஸ்தர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். கோவில் என்பது நம்முடைய நாட்டிலே கலாச்சாரத்தை தெரிவிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மையம். அதை மையமாக கொண்டுதான் வாழ்க்கை முறை அல்லது முறையான வாழ்க்கை அமைக்கப்பட்டது. அந்த கோவில்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் குறைவு, வசதியும் குறைவு. இந்த சூழ்நிலையிலே அந்த பெருமைகளை உணர்த்துவதற்காக எளிமையான முறையிலே சீக்கிரமாக குறைந்த செலவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனங்களின் உதவியோடு கம்ப்யூட்டர், டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து, கணினி, வடிகணினி இது போன்று பல உபகரணங்கள் வந்துவிட்டன. அந்த உபகரணத்தோடைய உதவியோடு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மரம், செடி, கொடி, பச்சைக்கூட்டங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். இறைவனால் மனம் பாதுகாக்கப்பட வேண்டும். சமஸ்கிருதத்திலே பாது என்கிற வார்த்தைக்கு காப்பாற்றட்டும் என்று பொருள். மாம் பாது என்னை காப்பாற்றட்டும், பாதுகாப்பட்டும். இலக்கியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். தேவாரம், பிரபந்தம் போன்ற தாய்மொழியிலே இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தி நெறிகளை பரப்பக்கூடிய இந்த இலக்கியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இயற்கை, இறைவன், இலக்கியங்கள், இசை இதெல்லாம் சேரும்போது நல்ல விஷயங்களிலே மன இசைவு ஏற்படுகிறது. அந்த கோவில்கள் நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு பிரதேசத்திலே ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் முக்கியமான அம்சங்கள் சந்தனி தெரு, ராஜவீதி, ராஜவீதி என்றெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்தால் சுசீந்திரம், பின்னாடி திருநெல்வேலி, மதுரை, இங்கே கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம், கடலூர், ஸ்ரீமுஷ்ணம், ருத்ராச்சலம், அருணாச்சலேஸ்வரர் பட்சி தீர்த்தம், திருக்கழுக்குன்றம், காஞ்சிபுரம், திருவத்தியூர், கபாலீஸ்வரர், இப்படியாக கன்னியாகுமரியிலிருந்து கற்பகாம்பாள் சன்னதி வரையிலே, சுகமனேஸ்வரர் சேலத்திலே, பேரூர், அவிநாசி, இப்படி தமிழ்நாட்டிலே பரவலாக இந்த உற்சவங்கள்லாம் சிவ விஷ்ணு ஆலயங்களிலே உற்சவங்கள் முறையாக பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவில்களின் ஸ்தல புராணங்கள் என்ன, கோவிலில் சென்று வழிபட வேண்டிய முறைகள் என்ன, கோவிலுக்கு நாம் அளிக்க வேண்டிய அன்பளிப்புகள் மற்றும் பங்களிப்பு என்ன, அன்பளிப்பு அந்த ஒரு நேரத்தோடு சரியா போகுது, பங்களிப்பு உழவாரப்படி செய்வது, திருப்படி செய்வது, கும்பாபிஷேகம் செய்வது, அந்த கோவிலை சுற்றி சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பது, கோவிலுக்கு உகந்த சூழ்நிலையை பாதுகாப்பது, இப்படி அந்த கோவிலின் தொன்மை, கோவிலின் அழகு, கோவிலின் பழமை, அதாவது பழமையை மாறாமல் சொன்னால் அப்படியே மரம் செடி முளைக்க முடியாது, பழமையினால் அதனுடைய முறைகள் மாறாமல் நித்திய பூஜை ஒரு கால பூஜையாவது அனைத்து கோவில்களையும் தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்காக பல நிபந்தனைகள் அளித்திருக்கிறார்கள். ட்ரஸ்ட் கட்டளை என்று பெயர். அந்த நிபந்தனைகள் இத்தனை ஆடு என்றெல்லாம் அந்த காலத்திலே தானம் அளித்திருக்கிறார்கள். நந்தா விளக்கு அகண்ட ஜோதி தெரிவதற்காக பிரசாத விநியோகங்கள் ஆக இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் ஒவ்வொரு கோவிலையும் திருக்கோவிலையும் திருப்பதி போன்று, அதாவது அங்கே வந்து நீவேந்தியம் நிறைய பண்ணுறாங்க, இங்கேயும் என்ன முடியுமோ அந்த நீவேந்தியம், அங்கு கோசாலை இருக்கிறது திருப்பதியில், அதே போன்று கிராமத்திலேயும் முடிந்த அளவில் கோசம்பரட்சணம், தினமும் அங்கே கச்சேரி, நாதஸ்வர கச்சேரி, கர்நாடக சங்கீத கச்சேரி நடக்கிறது, இங்கே முடிந்த போதெல்லாம் விசேஷ நிகழ்ச்சிகள், அங்கே தினமுடி உற்சவம் நடக்கிறது, இங்கும் உற்சவங்கள் நிறுத்தாமல் நடத்துவது, சாஸ்திர தீபாவளிக்காக நடைபெறுகிறது, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம் போன்ற இடத்திலே கார்த்திகை மாதத்திலே லட்ச தீபம் என்றெல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள். அதுபோன்று திருவிழாக்களை நடத்துவது, வரலாறை தெரிவித்தல் ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் பாடப்பட்ட கோயில்கள், மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள், அதே போன்று சுயம்பூ முனிவர்கள் பிரதிஷ்டை செய்தது, மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று மூன்று விதம் கோயில்கள், சுயம்பூ தான் தோன்றீஸ்வரர், முனிவர்கள் பூஜை செய்தது, இந்த ஆற்காடு என்று இருக்கிறது அது முனிவர்களால் பூஜை செய்யப்பட்ட இடம், மூன்றாவது மனிதர்கள் நம்முடைய கோரிக்கையின்படி வேண்டுகோளின்படி நம்முடைய பொருளே கோவில் கட்டுவது, கோவில் பக்கத்திலே நாம் வசிப்பது அல்லது நாம் வசிக்க இடத்து பக்கத்தில் கோவில் கட்டுவது. இந்த இரண்டாவதாக சொல்றேன் முனிவர்கள் பூஜை செய்தது, இந்த ஆற்காடு என்பது இரண்டு ஆற்காடு, ஒன்று வட ஆற்காடு, ஒன்று தென் ஆற்காடு, ஆறு முனிவர்கள் காட்டிலே வசித்து சிவ பூஜை செய்ததினாலே ஆற்காடு என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். பரத்வாஜேஸ்வரர், அத்திரி முனிவர், வசிஷ்ட முனிவர், இது மூன்று முனிவர்கள் பிரம்மா காஞ்சிபுரத்திலே யாகம் செய்த பொழுது அந்த யாகத்திலே கலந்து கொள்வதற்காக முனிவர்கள் ஆறுவர்கள் வெவ்வேறு இடங்களிலே தங்கி பூஜை செய்ததால் வருகிறார். இன்றைக்கும் அந்த ஆறு கோவில் சிவன் கோவில் இருக்கிறது. கலைய பக்கத்திலே புதுப்பாடி என்று ஒரு கோவில் இருக்கிறது. இங்கு பரத்வாஜேஸ்வரர் விஷாலம் பக்கத்திலே ஒரு கோவில் இருக்கிறது. இப்படியாக ஆறு கோவில்கள் இருக்கிறது, கோவில்கள் இருக்கின்றன. ஷடாரண்ய க்ஷேத்திரம் என்று இங்கிருப்பவர்கள் குறிப்பிடுகிறார். ஆறு அரண்யம், ஆறு காடு. ஒவ்வொரு காட்டிலேயும் ஒரு முனிவர் இருந்து சிவ பூஜை பண்ணிட்டு இந்த யாகத்திலே காஞ்சிபுரத்திலே நடந்த யாகத்திலே கலந்து கொண்டதாக சொல்கிறார். இதிலே வண்ணாற்காடு இங்கு இந்த ஒக்கம் இருக்கிறது. அது இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம் என்று நிர்வாக வசதிக்காக பிரித்திருக்கிறார்கள். அதே போன்று தென்னாற்காடு மாவட்டம், கடலூர், விழுப்புரம் என்று வைத்திருக்கிறார்கள். இரண்டு மாவட்டங்களாக தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். அங்கு வைஷ்ணவ கஷேத்திரங்களும் பாரம்பரிய ஸ்தலங்களும் புராதனமான கஷேத்திரங்களும் நிறைய அமைந்திருக்கிறது. கடிலம், தென்பெண்ணை நதி போன்ற நதிகள் இருக்கின்றன. மணிமுத்தாறு என்று பல நதிகள் இருக்கின்றன. இது போன்ற பெருமையும் வரலாறும் கூடிய, அதுபோக கிராமத்திலே பல கோவில்கள், குலதெய்வ கோவில்கள்லாம் இருக்கின்றன. இந்த கோவில்கள் அனைத்திலேயும் நல்ல முறையிலே, நல்ல சூழல், நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள் பெரியவர்களும் பெண்களும் சிறுவர்களும் கூட பங்கேற்று ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை, விளக்கத்தை பெறுவதற்கு வசதியாக. ஏனென்றால் இந்து சமயத்திலே விஷயங்கள் இருந்தாலும் விநியோகம் தேவைப்படுகிறது. கருத்துகள் பல இருந்தாலும் பிரசன்டேஷன், எடுத்து கூறுதல், அதை அழகாக எடுத்து கூறுதல், பிரசங்கங்கள் ஏற்பாடு செய்து, பிரசங்கங்கள் ஏற்பாடு செய்வதற்கு சத்சங்கங்கள் அந்த ஒவ்வொரு கிராமத்திலேயும் நல்ல ஒரு ஆன்மீக நண்பர்களை உருவாக்கி ஒருங்கிணைத்து நல்ல முறையிலே இந்த ஆன்மீக பிரச்சாரம் நடைபெற்று அதன் மூலம் உடலிலே ஆரோக்கியமும் உள்ளத்திலே தூய்மையும் மதியா வித்தகனாகி மனதா உத்தமனாகி என்பதாக திருப்பவர்கள் சொல்றார். ஒன்று அந்த மதியா வித்தகம், அப்பொழுதுதான் நாம் பல்வேறு துறையிலேயும் சாதிக்க முடியும். அதற்கு வித்தகனாக வேண்டும். அதே போன்று உத்தமனானால்தான் நமக்கு பரந்த மனப்பான்மை, கருணை, சேவை, எளிமை, அமைதி, பொறுப்பு, பொறுமை இவைகள்லாம் வரும். அதற்கு முருகப்பெருமானுடைய அருள் சொன்னபடி மனதால் உத்தமனாய் என்பதற்கான முயற்சியிலே இந்த திருக்கோவில் மேம்பாட்டு குழு தற்போது அமைக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். திருப்பணி கும்பாபிஷேகங்கள் என்பது தனியாக மிகுந்த முயற்சியுடன் செய்ய வேண்டியது, அடிப்படையாக செய்ய வேண்டியது. நித்திய பூஜைகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நிறைய எண்ணிக்கையிலே கோவில்களுக்கு மக்கள் வர வேண்டும். நிறைய பேர் கோவில்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். வரக்கூடிய சந்ததியினருக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கிராமம் நகர இணைப்பு, நகரத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை கிராமங்களுக்கும் அளித்து, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக சிறப்பு இயற்கை சூழ்நிலையை அவர்களும் வசித்து, இப்படியாக ஒரு இணைப்பு பாகமாக இந்த திருக்கோவில் வழிபாட்டு குழு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. சமீபத்திலே 2 முறை இங்கேயே ஒரு 600 பேருக்கு மேல வந்து கிராமங்களிலிருந்து வந்து பஜனை செய்து பல்வேறு கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய பாரம்பரியத்தை வளர்க்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை, அதாவது வேப்ப மரம் வைக்கிறது, அரச மரம் வைக்கிறது, அத்தி மரம் வைக்கிறது, விளக்குக்காக இலுப்பை மரம் வைப்பது, பூஜைகளுக்காக வில்ல மரம், துளசி, இது போன்று இயற்கை சார்ந்த ஆன்மீகம், அதே போன்று இறைவனுடைய பக்தியை வளர்ப்பதற்கு பிரதோஷ பூஜைகள், சட்டி பூஜைகள், சதுர்த்தி பூஜைகள், மினி பஞ்சாங்கங்கள், கிருத்திகை, இது போன்றதை தெரிவிக்கக்கூடிய வழிகளுகள், பிரசாத பாக்கெட்டுகள், இறை பக்தியை வளர்க்கக்கூடிய முயற்சிகள், பகவத்கீதைகளை போற்றி, தேவாரங்களை போற்றி, திருப்பாவை திருவம்பாவைகளை மாணவர்களுக்கு போற்றி, இலக்கியங்களை வளர்த்து, இறைவனுடைய பக்தியை வளர்த்து, இயற்கையை சூழ்நிலையை வளர்த்து, கோ பூஜை போன்றவற்றை செய்து சிறப்பு செய்து சிறப்பை பெறு. பெரியவர்களுடைய பொன்விழா ஆண்டிலே பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் திருப்பணி செய்ய வேண்டும் என்று, 50 கோவில்களுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். அது 50ஐயும் தாண்டி பல கோவில்களிலேயும் திருப்பணி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அவர்களுடைய 50வது சொந்த பொழுது 50 கோவில்களுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு திருப்பணி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இன்னும் அதிக எண்ணிக்கையிலேயே சிறப்பாக நடைபெற்றது. அது போன்ற ஒரு முயற்சியிலே இந்த வழிபாட்டு குழுவின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலேயும் பக்தர்களை இணைக்கக்கூடிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு செயல்பட்டுக் கொண்டு வருகிறது, செயல்பட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உமாபதி சிவாச்சாரியருடைய சிஷ்யர்கள் 16 பேர் அவரிடத்தில் படிக்க ஆரம்பித்தவர்கள் பூர்த்தி செய்து இன்றைக்கு சான்றிதழ் வழங்கும் கிராமத்திற்கு நிகழ்ச்சியாக
அமைக்கப்பட்டிருக்கிறது.